இந்த மாலை வேலையிலும் கூட எங்களை கூட்டி சேர்த்து தேவரீர் இந்த ஓய்வு நாங்கள் வசனங்களை படிக்க கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்ப சாக்கியத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல தேவனே, உம்மை போற்றி துதித்து ஆராதித்து எப்பவும் உம்மை துதித்து கொண்டிருக்கிற பரலோகத்தில் பரலோகத்தாருடைய ஆவியை நாங்கள் பெற்றவர்களாக பரலோகத்தின் அந்த ருசியை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்தர்லும். சதா காலங்களும் இடைவிடாமல் இரவும் பகலும் உம்மை தொழுது கொண்டு உம் ஆராதித்து அந்த ஆனந்தத்தை உம்முடைய ஐக்கியத்தை அனுபவிக்கிற அந்த பரத்தாரோடு நாங்களும் கலந்து எங்களை ஆராதனையை எங்கள் பாடல்களை நாங்கள் ஏறெடுக்கிற மக்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பூமியில் வாழ்ந்தாலும் பூலோகத்தாராக இராமல் மேலான காரியங்களையே சிந்திக்கிற மக்களாக எங்கள் மனதை நீர் மாற்றிடும். இதோ இந்த ராஜ்யம், இந்த உலகத்தின் ராஜ்யம் உம்முடைய ராஜ்யமாக மாறப்போகிறது. கூடிய சீக்கிரம் அந்த நாள் வரப்போகிறது. எல்லா முழங்கால்களும் உம்முடைய நாமத்தில் முடங்கும். எல்லா நாவுகளும் இயேசுவே என்று கர்த்தர் என்று அறிக்கையிடுகிற ஒரு நாள் சீக்கிரம் வரப்போகிறது. அந்த நாளுக்கு எதிர்நோக்கிறவர்களாக, அந்த நாளை இந்த இப்பொழுதே அனுபவிக்கிறவர்களாக எங்கள் முடங்கால்கள்லாம் உமக்கு முடங்கி உம்முடைய கர்த்தத்துக்கு அடங்கி உம்முடைய வார்த்தையினால ஆட்சி செய்யப்படுகிற மக்களாக, கிறிஸ்துவனால ஆட்சி செய்கிற மக்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உமக்கு விரோதமாக உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக எந்த விதமான சிந்தனை செயல் வார்த்தைகள் எங்களுக்கு மத்தியில் இராதபடிக்கு மெய்யாகவே இயேசு இவர்களுக்கு மத்தியில் இருக்கிறார் என்ற அளவுக்கு எங்களுக்கு மத்தியில் உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆட்சி செய்யும். இந்த நாள்லயும் நாங்கள் படிக்கிற வசனங்களை உம்முடைய பரலோக காட்சியை காண எங்களுக்கு உதவி செய்ய மாண்டுகிறே. அநேக நேரம் நாங்கள் எங்கள் வாழ்க்கை ஒரு விதத்தில் உலக பிரகாரமாக மலுங்கி போறதுக்கு காரணம் பரலோகத்தின் மகிமையை நாங்கள் உணராதவர்களாக இருக்கிறோம். இந்த காலத்தின் பாடுகள் உபத்திரவங்கள் வரப்போற மகிமைக்கு இது லேசான உபத்திரவன்றது அறியாமல் நாங்கள் இருக்கிறோம். பரலோகத்தின் மகிமையை ருசிப்பாக்க உணர்ந்து கொண்டோம்னால் உள்ளது உரியதை கூட விற்று நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தில் சேரவோ வளரவோ நாங்கள் முயலுவோம் ஆண்டவரே. அந்த பரலோக ருசியை எங்களுக்கு காண்பியோ, எங்கள் கண்களை திறந்துருளோம், இருளான எங்கள் கண்களுக்கு வெளிச்சத்தை தாரும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தேவனே, ஆமென். இன்னைக்கு நம்ம ரெவலேஷன் 11 அதிகாரம் வசனம் 14 இருந்து கடைசி வரைக்கும், அந்த அதிகாரம் முடிய கடைசி வரைக்கும் 19 வரைக்கும் நம்ம படிக்க கேட்போம். Revelation chapter 11 verses 14 to 19. Revelation chapter 11 11th அதிகாரம் வசனம் 14 இருந்து 19 வரை.
இரண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று, இதோ மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. ஏழாம் தூதன் எட்டாலாம் கூறினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தத்தின் சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரே, உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்க தரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பசுத்த வான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருக்கிற சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னலும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பெரும் கல் மலையும் உண்டாயின.
சில வருஷங்களுக்கு பின்பதாக லண்டன்ல ஒரு சின்ன வீடு, அந்த சின்ன வீட்டில் ஒருத்தர் ஒரு வேலைக்காரன் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சமையல் பண்ணி அவன் சமையல் எடுத்து பிளேட்டில் வச்சுக்கிட்டு அவங்க எஜமானனுக்கு சமையல் எடுத்துகிட்டு போகணும்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எடுத்துகிட்டு போகும்போதே அவனுக்கு ஒரு மாதிரி ஒரு முறுமுறுத்துக்கிட்டு, ஏன்னா பண்ணிக்கிட்டு எவ்வளோ நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் எடுத்துகிட்டு போனால் அந்த இவர் சாப்பிட்றதும் இல்லை, அப்படியே தான் எடுத்துகிட்டு வர மாதிரி ஆகுது அப்படின்னு பண்ணிட்டு, அவருடைய எஜமானன் வந்து ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணுறவர், தன்னையே மெய்மறந்து ஒரு ரூமில் அடைச்சிக்கிட்டு தன்னை மியூசிக் அவர் கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இவன் காலையில் எடுத்துகிட்டு போகிறான் சாப்பாடு, திருப்பி மத்தியானம் எடுத்துகிட்டு போகிறான், திருப்பி ராத்திரி எடுத்துகிட்டு போகிறான், போய் சாப்பாடு திருப்பி க்ளீன் பண்ணலான்னு போனால் ஏதோ ரெண்டு வாய் மூணு வாய் சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டு இருக்கிறார், சரியாக சாப்பிடல. இவன் அதே மாதிரி ஐயோ இன்றைக்கும் இப்படி தான் ஆக போகுதுன்னு சொல்லி அந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டு அவன் போகிறான். அவன் போய் கதவை திறந்த உடனே ஒரு பெரிய வித்தியாசமான ஆச்சரியம் அவனுக்கு தெரியுது. அந்த மியூசிக் கம்போஸ் பண்ணுறவர் அவர் மூஞ்சி பிரகாசமாக ஆயிட்டு, இந்த அவர் கண்டெல்லாம் தண்ணி உதபுதபுதான்னு தண்ணி வருது. இவனை பார்த்துட்டு நான் நினைக்கிறேன் நான் பரலோகத்தை பார்த்தேன், அங்க தேவனை நான் பார்த்தேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் மூஞ்செல்லாம் பிரைட்டா ஆனந்தத்துல ஆனந்த கண்ணீர்ல கண்ணில் தண்ணி வருது. அவர் வந்து ஒரு பயங்கர கடத்துல இருக்கிறார். அந்த டைம்ல கடன் ஓரளவுக்கு கட்ட முடியாம போயிடுச்சுன்னா தி டெட்டர்ஸ் பிரிசன், ஜெயிலில் போட்டுருவாங்க. ஓரளவுக்கு கடன் வாங்கி கட்டாம போச்சுன்னா அந்த மாதிரி கடத்துல அவர் பயங்கரமா இருக்கிறாரு. அவர் ஜெயிலுக்கு போக வேண்டியவர். ஆனா ஒரு காரியம் அவர் வாழ்க்கைய மாத்திருச்சு. என்ன மாத்துச்சுன்னா, ஒரு இந்த தர்ம காரியங்கள் செய்யற இந்த சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் இல்லையா, அவங்க வந்து சில நல்ல தர்ம காரியங்களுக்காக பணம் சேர்க்கறதுக்கு சில பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பண்ண வைப்பாங்க. அதை பண்றதுக்கு இவருக்கு ஒரு மியூசிக் கம்போஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸை கொடுத்துருந்தாங்க. இவர் என்ன பண்ணாரு, அதை பண்ணணும்னு உட்காந்து கம்போஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது வந்து இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவருடைய உயிர்த்தெழுதல் பத்தி, நம்ம மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை பத்தி ஒரு சாங் கம்போஸ் பண்ணணும் ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுல எந்த அளவுக்கு மூழ்கி போயிருக்காருன்னா, 24 நாட்கள் அவர் அதை உட்காந்து பண்ணியிருக்கிறாரு. அவர் வீட்டை விட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்ததே இல்லை, சாப்பாடும் சரியாக சாப்பிட்டதில்லை, அதில் முழுகி முழுமையாக கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவர் அன்னைக்கு அந்த 24 நாள் பண்ண காரியம் வந்து ஒரு 250 பேஜ் மியூசிக் அவர் பண்ணியிருக்கிறார். பண்ணி அந்த 24 நாள் பண்ணது வந்து ஹிஸ்ட்ரியில் சொல்கிறாங்க, இவ்வளோ சுருக்கமான நேரத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணது வந்து ஹிஸ்ட்ரியிலே நடந்த ஒரு பெரிய சாதனை. அந்த மனுஷன் பேர் வந்து ஜார்ஜ் ஃபெட்ரிக் ஹேண்டல். அவர் அந்த மியூசிக் கம்போஸ் பண்ணது கொடுத்த பேர் வந்து மெசாயா அப்படின்னு அந்த அதுக்கு ஒரு பேரை கொடுத்துருக்கிறாரு. அதை வந்து இந்த சேரிட்டபிள் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணும்போது, முதல் தடவை அவர் பண்ணும்போது 300 பவுண்ட் காசு கிடைச்சிச்சான். அது பெரிய காசு அந்த காலத்தில், பெரிய காசு. அதுக்கப்புறம் 30 வாட்டி அதை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். அந்த ஆர்கெஸ்ட்ரா மாதிரி பண்ணுவாங்க, இந்த ஆப்ரா இதில் பண்ணுவாங்க, அந்த மியூசிக் அவர் வாசித்து பண்ணியிருக்கிறார். அது பண்ணும்போது பல பேருடைய கடனை அந்த பெர்ஃபார்மன்ஸ் அடைச்சிருச்சான். எத்தனையோ பேர் அனாதைங்க, திக்கற்றவர்கள், அவங்களுக்கு அந்த மெசாயான்ற ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்பாரிச்சு, அந்த கம்போசிஷன், அந்த மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ் சம்பாரித்த காசு இதுவரைக்கும் எந்த மியூசிக் கம்போசனும் அதை மாதிரி சம்பாரிச்சது இல்லையா, அப்படி அவர் போட்டது. அந்த மாதிரி போட்டு அது சொல்லுவாங்களாம் ஹிஸ்ட்ரியில், நிர்வாணிகளாக இருந்தவங்களுக்கு துணி கொடுத்துச்சு மெசாயா அந்த பாட்டு, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு, அனாதைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு ஒரு எதிர்காலம் கொடுத்துச்சு அந்த பாட்டு. அந்த மாதிரி அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த கண்ட்ரிலேயே எந்தெந்த நாட்டில், பல நாட்டுங்களில் போய் அதை பண்ணியிருக்கிறார். எந்த நாட்டில் அதை போய் பண்ணாரோ, இது வரைக்கும் பண்ண எழுத்துலேயோ சரி பிரசங்கத்திலையோ சரி, நம்மளை சுற்றி ஒரு தெய்வம் இருக்கிறதுன்றத வந்து அந்த பாட்டு உணர்த்தின மாதிரி வேறு எதுவுமே உணர்த்தினது இல்லையா. அந்த பாட்டு அவ்வளோ ஃபேமஸாக இருந்திருக்கு. அது வந்து ஒரு பாரம்பரியம் இருக்கு அந்த பாட்டுக்கு. அந்த பாட்டில் வந்து ஒரு இடத்துல வந்து அந்த மியூசிக் உச்ச ஸ்தாயில போகும்போது எல்லாரும் எந்திரிச்சு நிற்பாங்க. எல்லாரும் சர்ச்சு எல்லாம் ஆடிட்டோரியம்ல எல்லாரும் எந்திரிச்சு நிற்பாங்க. ஏன் அந்த பாரம்பரியம் எப்படி வந்துச்சுன்னா, இங்கிலாந்து பேரரசன் ஜார்ஜ் டூ, இரண்டாவது ஜார்ஜ் வந்து ஒரு டைம்ல அந்த மெசாயா பெர்ஃபார்மன்ஸ் அவர் பார்த்து உட்கார்ந்து அது வாசிக்கிறத கேட்டு தன்னையே மெய்மறந்து ஒரு 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 வசனம் வருது, அந்த வசனம் பாடி வரும்போது தன்னையே மெய்மறந்து பயபக்தியில எந்திரிச்சு அதுக்கு பெரிய மரியாதை அவர் கொடுத்தார். ஜார்ஜ் அரசன் இல்லையா, அவர் எந்திரிக்கும் போது எல்லாரும் அவர் கூட சேர்ந்து அதுக்கு மரியாதை கொடுத்த மாதிரி எந்திரிச்சாங்களாம். அப்பத்துல இருந்து அந்த வேர்ஸ் வரும்போதெல்லாம் எல்லாரும் எந்திரிச்சு நிப்பாங்க. அந்த பாட்டு என்ன அந்த அரசனை நிக்க வச்சுச்சு, எந்த வசனம் அந்த அரசனை நிக்க வச்சுச்சுன்னா இன்னைக்கு நம்ம படிக்கிற ரெவலேஷன்ல வர அந்த வசனம் தான். என்ன அந்த வசனம், 15வது வசனத்துல வருது பாருங்களா, அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தரும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின, அவர் சதா காலமும் ராஜபாரம் பண்ணுவார். அவர் சதா காலமும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்ற அந்த வசனம் வந்து அந்த அரச அந்த அரசனை மெய்மறந்து பக்தியில பயத்துல எந்திரிச்சு நிக்க வச்சு என்ன மாதிரி ஒரு ராஜா, நானும் இருக்கிற ஒரு ராஜா, அப்பா உலகத்தையெல்லாம் ஆள போற ஒரு ராஜா வரப்போறாரேன்னு அவர் பயந்து எந்திரிச்சிருக்கிறார். அது ஒரு இதுவா வந்துருச்சு, ஒரு இதுவா. உலகத்தின் ராஜ்யங்கள், உலகத்தின் ராஜ்யம் நம்ம கிறிஸ்துவனுடைய ராஜ்யங்கள் ஆயின அப்படின்னு. அந்த மனுஷன் அந்த ரூம்ல வந்து அதை எழுதி நான் பரலோகத்தை பார்த்தேன்னு கண்ணீர் வடிச்சார் இல்லையா. இந்த வசனத்தை எழுதும் போது தான் அவர் அப்படி சொன்னார், இந்த வசனத்தை உணரும் போது தான் அப்படி அவர் சொன்னார். அது பெரிய ஃபேமஸ், வேர்ல்ட் ஃபேமஸ். நமக்கெல்லாம் அது நம்மளால என்ஜாயும் பண்ண முடியாது, அப்ரிஷியேட்டும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மெல்லாம் என்ன சொல்றது, கொப்பி தட்டி பழகிட்டோம் இல்லையா. நம்ம ஊர்லலாம் அதே தான் நமக்கு, அதே அந்த மியூசிக்லாம் சேக்ரட் மியூசிக்னுவாங்க. அவங்கெல்லாம் சினிமா மியூசிக்லாம் எடுத்து போடவே மாட்டாங்க சர்ச்சில், சினிமா டியூன்ஸு சினிமா மியூசிக் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. சர்ச்சுக்குன்னு ஒரு மியூசிக் வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் சீக்ரெட் மியூசிக், அதை மற்றதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி போட்டு தேவனை மகிமைப்படுத்த பரலோகத்துக்கே கூட்டு போகிற மாதிரி, இந்த பரலோக மகிமையிலேயே போய் சேர்ந்த மாதிரி அதெல்லாம் அந்த அந்த காலத்தில் இருந்துச்சு. சரி, நம்ம இன்னைக்கு இந்த ரெவலேஷன் அந்த முக்கியமான பகுதியை நம்ம படிக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்து வந்தது பார்த்தீங்கன்னா இந்த ஏழு ஏழு ஏழுன்னு நம்ம பார்த்துருக்குறோம், ஏழு முத்திரைகள் பார்த்துருக்குறோம். ஏழு முத்திரைகள் முதலாவது கிறிஸ்துவுடைய வருகையிலிருந்து எடுத்து ரெண்டாவது கிறிஸ்துவுடைய வருகை வரைக்கும் முடியறத நம்ம பார்த்துருக்குறோம். ஏழாவது முத்திரை எங்கே முடியுதுன்னா கிறிஸ்துவுடைய ரெண்டாவது வருகை வந்து நியாய தீர்ப்பு வந்து விடுகிறது, அதைத்தான் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்ததாக ஏழு எக்காலங்கள் வர்றத பார்க்குறோம். நம்ம நாலு எக்காலங்கள் ஊதப்படும் போது பூமி சமுத்திரம் சூரியன் சந்திரன் ஆறுகள் எல்லாம் அழியப்படுறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னும் மூணு எக்காலங்களை வந்து அது வந்து பயங்கர அதனோட தீவிரத்தை அறிந்து வேதம் எப்படி போட்டிருக்குன்னா ரெவலேஷனில் ஐயோ, அந்த எக்காலங்களுக்கு பேர் என்ன, ஐயோ. அதனால தான் நம்ம பார்க்குறோம் வானத்தில் ஒரு ஒரு கழுகு வந்து ரெவலேஷன் 8:13 என்ன சொல்லுது, வரப்போகிறது அந்த எக்காலங்களுக்கு. இன்னும் வேற பேர் என்ன, ஐயோ. அது முடிஞ்சு பாருங்களேன், ஒரு எக்காலம் முடிஞ்சிருது. அப்புறம் 9:12 படிங்க,
முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று,
பாருங்களேன் அந்த கடைசி மூணு எக்காலங்களையும் ஆபத்து ஆபத்து ஆபத்து, ஐயோ ஐயோ ஐயோன்னு வருது. ஒரு ஒரு முடிஞ்ச பிறகும் ஒன்னு போச்சு இன்னொன்னு வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஆபத்துன்னு வருது. ஆபத்துன்னு வந்தாலும் இது ஒரு பரலோக காட்சியை நமக்கு ஞாபகப்படுத்துது, ஒரு பரலோக காட்சியை நமக்கு மனசுல கொண்டு வருகிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா இந்த காட்சி எந்த அளவுக்கு வருதுன்னா ரொம்ப என்கரேஜிங் காட்சி கூட. இந்த காட்சி வருவதற்கு ஒரு ஒரு இன்டர்லியூடு மாதிரி தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதில் தான் அந்த பலமுள்ள தேவதூதன் வராரு, அதுக்கப்புறம் அந்த ரெண்டு சாட்சிகள் வர்றதை பார்க்கிறோம் இல்லைங்களா. அந்த ரெண்டு சாட்சிகள் வந்து அவங்க மேலே எடுத்துக்கொள்ளப்படுறத பார்க்கிறோம். அவங்க மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பெரிய பூகம்பங்களும் அது இதெல்லாம் வந்ததை பார்க்கிறோம். அதான் கிறிஸ்துவோடைய ரெண்டாவது வருகை. அது முடிஞ்ச பிறகுதான் இந்த காட்சியில் என்ன வருதுன்னா, பரலோகத்தில் உலகம் முடிந்த பிறகு நித்திய ராஜ்யத்தை குறித்த ஒரு காட்சி நமக்கு ஏற்படுது. உலகம் முடிஞ்ச பிறகு அது வர ஒரு ஒரு முடிவுலாம், ஒரு கன்சியூமேஷன், ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்லாம் ரொம்ப என்கரேஜிங் கூட. ஏன்னா இதுல கடவுளுக்கு பேரே ஒரு அதிசயமான விதத்துல பேர் இதுல போட்டிருக்கு. 17வது வசனத்துல தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் வந்து இந்த கிங் ஜேம்ஸ் பைபிள்ல பண்ணதுனால கொஞ்சம் குளடுபடி ஆயிருச்சு. யாராவது என்ஏஎஸ்பி இல்ல என்ஐவி வச்சிருந்தா படிங்களா 17th வர்ஸ். பாருங்களேன் என்ன தமிழ்ல என்ன வருது
17.
அது தப்பான டிரான்ஸ்லேஷன். என்ன தெரியுமா, இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வ வல்லமை உள்ள தேவன். வருகிறவர்ன்றது ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்லயே இல்ல, அது வருகிறவர்ன்றது போயிருச்சு. ஏன்னா இது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் அவருக்கு பேர் இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய முழுமையான வல்லமை இன்னும் வெளிப்படாததுனால, இன்னும் அவருடைய முழுமையான பவர் வெளிப்படல. ஆனா இந்த டைம் வந்த பிறகு அவருடைய முழுமையான பவர் வல்லமை வெளிப்பட்டதுனால அவர் இருந்தவர் இருக்கிறவரா இருக்கிறார். இன்னுமே வரப்போறது ஒண்ணுமே இல்லை, எதிர்காலம்ன்றதே இல்லை, முடிவு வந்துருச்சு. அதனால தான் இங்கிலீஷ்ல நல்ல டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்களா, இருந்தவர் இருக்கிறவர். கடவுளுக்கே பேர் மாறினதாக பார்க்கிறோம். மாறினதாகனா அவருடைய முழுமையான வல்லமை வெளிப்பட்டுருச்சு. இனிமே எதிர்காலம் ஃபியூச்சர்ன்றது இல்லை, இனிமே தன்னுடைய சகல வல்லமையும் அவர் வெளிப்படுத்திட்டாரு அப்படின்றத பார்க்கிறோம் நம்ம. அதுல தான் ஒரு பெரிய ஆரவாரத்தில் ஒரு பெரிய துதியில பரலோகம் இறங்குது. அவர் இன்னுமே ஒரு ஃபைனல் முடிவான அல்டிமேட், அவர் இன்னுமே சவால் விடுற மாதிரி இல்லாத ஒரு ராஜ்யபாரம் அவர் பண்ண போறார். அவர் தான் ராஜரீகம் அவர் பண்ண போறார், அவர் ஆட்சி செய்ய போறார். அதை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை. அது ஒரு பெரிய ஒரு விசுவாசிகளுக்கு இப்பவே ஒரு பெரிய உற்சாகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன உற்சாகம், நம்மளுடைய விடாமுயற்சிக்கு. எவ்வளவு தடைகளுக்கு மத்தியில, பிரச்சனைகள் சோதனைகளுக்கு மத்தியில ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது, தேவனுடைய ராஜ்யம் நிச்சயமாக ஜெயிக்க போகிறது. அந்த ராஜ்யத்துக்காக விடாமுயற்சியா நீ போராடு. உலகத்தின் ராஜ்யங்கள் அழிய போகிறது, உலகத்தின் ராஜ்யம் ஒளிய போகிறது, தேவனுடைய ராஜ்யம் நித்தியமாக ஜெயிக்க போகிறதுன்ற ஒரு காட்சி நமக்கு முன்னாடி பின்னாடி நடக்க போற ஒரு காட்சி நமக்கு இப்பவே அந்த வசனங்கள்ல கொடுக்கப்படுறதாக நம்ம பார்க்கிறோம். என்னதான் மோசமான நிலை இப்போ இருந்தாலும் ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது, அது ஜெயிக்க போகுது அப்படின்ற ஒரு காட்சி நமக்கு இதுல வர்றத நம்ம பார்க்கலாம். இதுல இதுல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நம்ம பார்க்கலாம் படிங்களா. 14 வசனம்
உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின.
7 தூதன் எக்காலம் ஊதினான், இதான் ஃபைனல் தூதனுடைய எக்காலம். 7 தூதன் எக்காலம் ஊதினான். நமக்கு ஏற்கனவே நம்ம படித்தோம், அந்த பலமுள்ள தேவ தூதன் இறங்கி வரும்போது இனி காலம் செல்லாது அவர் சொன்னதை நாம் பார்க்குறோம். காலம் செல்லாது, 7 தூதன் இக்காலம் ஊதின பிறகு என்ன நடக்கும்ன்றாரு, தேவனுடைய ரகசியம் வெளிப்பட போகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, கடைசி நடக்க போகுது, எல்லாமே வெளிப்பட போகிறதுன்னு அவரு சொன்னார். அந்த வசனம் இந்த படிக்கலாமே, 10வது அதிகாரம் 7வது வசனம் படிங்களா.
வானத்தையும் அதில் உள்ளவைகளையும், பூமியையும் அதில் உள்ளவைகளையும், சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவனுமான மேல் ஆணையிட்டு சொன்னான், நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம்
இல்ல. 6வது வசனம் படிங்க.
இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7 தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும்.
பாருங்களா, அந்த வசனத்துல 7 தூதன் எக்காலம் ஊதும் போது தேவ ரகசியம் வெளிப்படும். தேவன் தீர்க்க தரிசனமா சொன்னது எல்லாமே நிறைவேற போகிறது. தேவனுடைய முழுமையான ரகசியம் வெளிப்பட போகிறது அப்படின்றது அந்த வசனத்துல நம்ம பாக்குறோம். இதுல ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் நம்ம பாக்குறோம். என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், தேவன் இந்த உலகத்தை முடிக்கும் போது ரெண்டு காரியம் அதுல நடக்க போகுது. ஒண்ணு என்ன, தன்னுடைய சத்ருக்களுக்கு மனம் திரும்பாதவர்களுக்கு நியாய தீர்ப்பு வரப்போகிறது, தன்னுடைய மக்களுக்கு ரட்சிப்பு வரப்போகுது, முழுமையான ரட்சிப்பு வரப்போகுது. ஒரு காயின்ல ரெண்டு பக்கம் இருக்குதுன்ற மாதிரி தன்னுடைய மக்களுக்கு ரட்சிப்பு மீட்பு வர்றதே தான் உலகத்துக்கு என்னவா இருக்கிறது, ஐயோவா இருக்கிறது. நம்ம இந்த எக்காலம் ஊதும் போது ஐயோன்னு தான் வருது, ஆனா உலகத்துக்கு தான் அது ஐயோ. ஆனா தேவனுடைய ஜனங்களுக்கு அவனுடைய நம்பிக்கையெல்லாம் நிறைவேற ஒரு காரியமாக அது வரப்போகிறத நம்ம பாக்குறோம். சரி, 15வது வசனம் படிங்க.
அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின.
வானு கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயின அப்படின்னு நம்ம பாக்குறோம். இது இங்கிலீஷ்ல படிங்க. ஒரு பிரம்மாண்டமான வசனம், ஒரு கம்பீரமான சத்தங்கள் வானத்தில் உண்டாயின அப்படின்னு நம்ம போட்டிருக்கு. யார் இந்த சத்தம் போட்டது நம்ம ஒருவேளை கேட்கலாம். யார் இந்த சத்தம், யார்கிட்ட இருந்து இந்த சத்தம் வருகிறது? ரொம்ப கிளியரா நம்ம என்ன சொல்ல முடியும், அந்த 24 தூதருங்க 24 மூப்பருங்க கிட்ட இருந்து இந்த சத்தம் வர முடியாது. ஏன்னா அந்த 24 மூப்பருங்க அடுத்த வசனத்துல நம்ம வருத பாக்குறோம் இல்லைங்களா, 16வது வசனத்துல அவங்க பண்ற ஆராதனையை பாக்குறோம். பின்ன யார் இருக்கும் பரலோகத்துல ஆராதனை ஆரம்பிக்கிறவர்கள் யார்? உங்களுக்கு யாருக்காவது கவனிச்சா அவங்களுக்கு தெரியும், முதல் பாடங்கள பரலோகத்துல ஆராதனைய தொடங்குகிறவர்கள் கரெக்ட், அந்த நான்கு ஜீவன்கள் ஞாபகம் இருக்குங்களா? அற்புதமான சிருஷ்டிப்புகள், தூதர்களிலேயே மிக உயர்ந்த தூதர்களா இருக்கிற அந்த நான்கு ஜீவன்கள், செருபும் செருபும் இருக்கிற அந்த தூதர்கள் வந்து தேவனுடைய சிங்காசனத்துக்கு மிக அருகாமையில் இருக்கிறவங்க. அவங்க ஏதாவது சொன்னா தான் மற்ற இந்த 24 மூப்பருங்க வந்து அவங்க ஆராதனையை ஃபாலோ பண்றதா நம்ம பாக்குறோம். எப்போ அதுதான் இங்க நடக்கிறத பாக்குறோம், அவங்க தான் இதை சொல்றதை நம்ம பாக்குறோம். அவங்க என்ன சொல்றாங்க, உலகத்தின் ராஜ்யங்கள் உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் ராஜ்யங்கள் ஆயின, கிறிஸ்துவுக்குள்ள ராஜ்யங்கள் ஆயின. இதை ரெண்டு புரிஞ்சுக்க பார்க்கணும். உலகத்தின் ராஜ்யங்கள்னா என்ன, உலகத்தின் ராஜ்யங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முழு உலக சரித்திரமே ரெண்டு ராஜ்யங்களை பத்தி தான். ஒரு உலகத்தின் ராஜ்யங்கள், இன்னொன்னு தேவனுடைய ராஜ்யம். இன்னும் சொல்ல போனா ரெண்டு நகரங்களை பத்தி தான் இந்த உலக சரித்திர கதைய. ஒன்னு வந்து புதிய எருசலேம் பரலோகம், அதை குறித்து ஒரு கதை. இன்னொன்று வந்து இந்த பிசாசுனால ஆளப்பழுகிற பாபிலோன். இந்த ரெண்டு ஊரை பத்தி தான் இந்த முழு கதையும், இந்த ரெண்டு ஊர்ல எது ஜெயிக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த முழு கதையும் வருது. இந்த பாபிலோனுக்கு அரசன் யாரு, அந்த வலு சர்ப்பம், அந்த சாத்தான் அப்படின்னு தான் பாக்குறோம், அந்த பிசாசன் பாக்குறோம். இயேசுவே சொல்லி இருக்காரு பாருங்களா, இந்த உலகத்தின் அதிபதி, யோவான் 16:11. இன்னொருத்தர் எபேசியர் 2:2 எடுத்துக்கலாம். உலகத்தின் ராஜ்யங்கள்னா என்ன நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். பதினாறு 11 இந்த உலகத்தின் அதிபதி யாரை பார்த்து சொல்றார் ஆண்டவர், இந்த உலகத்தை ஆட்சி செய்யற, இந்த உலகத்தின் ராஜ்ய பாரம் பண்ணுகிற சாத்தானை பார்த்து தான் சொல்றார். எபேசியர் 2:2 படிங்களா.
அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவோ கீழ்படியாமை பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற
ஆகாயத்தின் அதிகார பிரபு, யாரது? பிசாசு. ஆகாயத்தின் அதிகார பிரபு. அவன் மனுஷர்களை அவன் தான் ஆட்சி செய்யறான்னு போட்டிருக்க. அவிசுவாசிகளை அவன் தான் ஆட்சி செய்யறான். பலவிதமான அவங்க பலவீனங்களை பயன்படுத்தி, அவங்க சோதனைகளை பயன்படுத்தி, அவங்க பாவங்களை பயன்படுத்தி அவங்களை கண்ட்ரோல் பண்றது வந்து ஆகாயத்தின் அதிபதி பிரபு. இந்த உலகத்தை அவன் தான் ஆட்சி பண்ணிட்டு வரான். இயேசு தன்னுடைய சபையை சத்தியத்தினால ஆட்சி பண்ணிட்டு வர்றாரு. பிசாசு வந்து அவனுடைய பொய்களை வச்சு ஆட்சி பண்ணிட்டு வரான், வஞ்சனையை வச்சு அவன் ஆட்சி செஞ்சுட்டு வரான். ஆகாயத்தின் அதிபதியின் பிரபு அவனுக்கு அவனுடைய சிங்காசனம் எங்க இருக்கிறது? ரெவலேஷன் 2:13 போட்டிருக்கு பாருங்க. அவனுடைய சிங்காசனம்
சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடி கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாள்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ
பாருங்க. இது சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறாய். சாத்தானுடைய சிங்காசனம் எங்க இருக்குது? இங்கதான் இருக்குது. அவர் ராஜ்யம் எங்க இருக்குது? இங்கதான் இருக்குது. இதைத்தான் அவர் ராஜ்யம் பண்ணிட்டு வரான்றத நம்ம தெளிவாக பாக்குறோம். இன்னும் கூட அவனுக்கு அந்த பாதாள சாவி கிடைச்சு அந்த பிசாசுகளை திறந்து விட்டு இந்த உலகத்தை எப்படி எல்லாம் பயங்கரமா ஆட்சி பண்ணிட்டு வரான்னு பாக்குறோம். அவனுடைய பணி இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரெவலேஷன் 12:17 இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு துன்பம் கொடுக்கிறது அவனுடைய பெரிய வேலையா இருக்கு.
அப்பொழுது வலுசுலபமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைகொள்கிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியவர்களுமாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிட்டு.
பாருங்களேன், தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியா இருக்கணும்ன்றவங்ககிட்ட யுத்தம் பண்ணணும்னு அந்த சர்ப்பம் கிளம்பி இருக்கு. அவனுடைய ராஜ்யம் இங்கதான் இருக்குது. அவனுடைய பணி இங்கதான் இருக்குது. இதான் உலகத்தின் ராஜ்யம் நம்ம பார்த்துட்டு வரோம், உலகத்தின் ராஜ்யம். அதனாலதான் அந்த ரெண்டு சாட்சிகள் மறிக்கும் போது இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? எல்லாம் சந்தோஷப்பட்டு பண்டிகை செஞ்சாங்க. ஏன்னா இது பிசாசுடைய ராஜ்யமா இருக்கிறதுனால. இந்த ராஜ்யம் எப்போ ஆரம்பாச்சு? உலகத்தின் ராஜ்யம் எப்போ ஆரம்பாச்சு? ஆதியாமத்துல ஆரம்பாச்சு. சாத்தான் வந்து மனிதர்களை வீழ வச்சு அவங்கள அவங்க பக்கமா இழுத்துக்கிட்டான். அப்போ அந்த போர் ஸ்டார்ட் ஆச்சு. ஆண்டவர் அப்பவே சொன்னாரு, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் சர்ப்பத்தின் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை நான் உண்டாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அது பகை ஏற்படும். ஆனா அந்த ஸ்திரீல இருந்தே ஒரு வித்து வந்து உன் தலைய நசுக்க போகுது சாத்தானே. அப்படித்தான் ஒரு ராஜ்யம் அழிய போது சாத்தானேன்னு அந்த சாத்தானுடைய ராஜ்யம் ஆரம்பிச்சதை நம்ம பாக்குறோம். ஆதியிலேயே ஆரம்பிச்சதை நம்ம பாக்குறோம். அது முடிஞ்சு அதோடு முடிஞ்சா பாருங்களேன், அப்பத்துல இருந்தே அந்த போர் ஸ்டார்ட். அடுத்த ஜெனரேஷன் முதல்ல பிறந்தது சர்ப்பத்தின் வித்தா பிறந்தான். காயின் பிறந்தான். காயின் பிறந்துட்டு அதுக்கப்புறம் ஆபேல் ஸ்திரீயின் வித்தாக. யெகோவா உண்மையா ஆராதிக்கிறவனா ஆபேல் இருந்தான். ஆனா இவன் காயின் சர்ப்பத்தின் வித்தா இருந்தான். அவன் காயின் போய் ஆபேல கொல்றத நம்ம பாக்குறோம். அந்த போர் இந்த நாள் வரைக்கும் நடந்துகிட்டே போறத நம்ம பார்க்கணும். ஸ்திரீயின் வித்துக்கும் சர்ப்பத்தின் வித்துக்கும் போர், உலகத்தின் ராஜ்யங்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இருக்கிற பகை போர் நம்ம இருக்கிறத நம்ம பார்க்கணும். அது நம்மளை அழிக்க பாக்குறத பார்க்கணும். ரெண்டு ராஜ்யங்க தாங்க. நம்ம அந்த ராஜ்யத்துல ஒரு கால் இந்த ராஜ்யத்துல ஒரு கால் வச்சுட்டு வாழ்றவர்களை இருக்கவே முடியாது. நம்ம இது ராஜ்யம் இல்ல அது ராஜ்யம், அதுதான் நம்ம வாழ்க்கை. எந்த ராஜ்யத்துக்கு நம்ம சேர்ந்தவங்க அதான் பார்க்கணும். அந்த ராஜ்யம் நம்மளை அழிக்கணும்னு பாக்குது. அந்த சாத்தா நம்மளை அழிக்கணும்னு பாக்குது. அதான் நம்ம பாக்குறோம். இல்லங்க, அவ்வளோ ஒரு கொடுமையா இல்லையே, உலகத்துல பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இதா இல்லையே. இல்ல, பிசாசு அப்படித்தான் மனுஷங்களை கண்ட்ரோல் பண்றது. அவங்கள பெருமைய ஊக்குவித்து, வெறுப்ப கசப்ப பாவத்தை இச்சைய ஊக்குவித்து அவங்கள எல்லாரையும் பிசாசு தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு வரோம். அதை பார்க்க நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ மோசமா இல்லைன்னு நமக்கு பாக்குறது அது தப்பு. ஏன்னா ஆவிக்கூறிய உலகத்துல இது போய்கிட்டு தான் இருக்கு. இது போயிட்டு தான் இருக்கு. உலகத்துல நம்ம பார்க்கல, நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம் பாருங்களேன். எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் நடக்கிறத பாக்குறோம். எவ்வளவு மோசமான காலத்துல போறத நம்ம பார்த்தோம். மோசம் 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 தான் போயிட்டு இருக்கு உலகம் இல்லைங்களா? அந்த நியூஸ்ல பாக்குறோம், இன்டர்நெட்ல பாக்குறோம். பயங்கரமா இப்ப பாருங்களேன், ஆணு ஆணு கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணு பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம், சர்ச்சிலேயே பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றாங்க. என்ன வேணும் பாருங்களேன், என்ன பயங்கரமா போயிட்டு இருக்குது. உலகத்தின் ராஜ்யங்க தலை தூக்கி நடக்குது. பயங்கரமா பயங்கரமான சோதனைகள் பிசாசு கொண்டு வருகிறத பாக்குறோம். பயங்கரமா மக்களை அழிக்கிறது. அந்தி கிறிஸ்து அந்தி கிறிஸ்துவோட காலம் வந்து இன்னும் வரப்போது அவனுடைய முழுமையான அவதாரம். ஆனா இப்போ அந்தி கிறிஸ்துவின் ஆவி சபைகள் எல்லாம் ஆட்கொள்ளுது, தெரியுங்களா அவங்களுக்கு? கிறிஸ்துவுக்கு விரோதமா, அவருடைய வசனத்துக்கு விரோதமா அந்தி கிறிஸ்து ஆவி இன்னைக்கும் செயல்படுது. யோவானே சொன்னார், அந்தி கிறிஸ்து வரோம் என்று எண்ணி இருக்கிறீர்களே, ஆல்ரெடி வந்திருக்கிறார்கள், ஆல்ரெடி அந்தி கிறிஸ்துக்குள் இருக்காங்கன்னு அவர் சொல்றார். அப்பவே அந்த ஆவி ஆல்ரெடி வேலை செய்யுது, இன்னமும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. பயங்கரமா எல்லாரையும் அழிக்க பாக்குது. விக்கிர ஆராதனையும் பயங்கரமா உலகம் போறதை பாக்குறோம். பாருங்களா, அதனோட உள்ளான தன்மை உள்ள என்ன வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. வெளியில பாக்குறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அதனோட விவரம் பாருங்களா, ரெவலேஷன் 18, அது உள்ள என்ன இருக்குன்னு போட்டிருக்கு பாருங்களா, 18:2.
அவன் பலத்தை சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்போ.
பாருங்க, பாபிலோன் விழுந்தது, அதான் உலகம் அழியறத சொல்றாரு. அது என்னவா இருந்துச்சு?
பேய்களின் குடியிருப்போ, சகலவித அசுத்தாவிகளுடைய காவல் வீடும், அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய குழுமாயிற்று.
பாருங்களேன், பயங்கரமான அசுத்தமும் பேய்களுடைய குடியிருப்பு, பேய்கள் அதாங்க உலகத்தின் ராஜ்யம். உலகத்தின் ராஜ்யங்கள்னா என்ன? இந்த உலகம் பயங்கரமான பாவங்கள், பிசாசுனால கண்ட்ரோல் பண்ற உலகம் தான் உலகத்தின் ராஜ்யங்கள். பயங்கரமா இருக்கிறத பாக்குறோம். அது தேவனுடைய ராஜ்யம்னா என்ன பார்ப்போம். அதெல்லாம் தேவன் உரியது. தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? இந்த வசனத்துல வருது, உலகத்தின் ராஜ்யங்கள் தேவனுடைய ராஜ்யம்னு வருது. பாருங்களா, ராஜ்யங்கள் இல்ல, ராஜ்யங்கள்னா வருது. ராஜ்யம் அப்படின்னா என்ன? ஒரே ஊரா இருக்குது, எத்தனையோ ராஜ்யங்கள் இருக்கலாம், ஆனா அந்த எல்லா ராஜ்யங்களும் யாருனால கண்ட்ரோல் பண்ணப்படுது? சாத்தானால கண்ட்ரோல் பண்ணுது. ஒரே ராஜ்யம் தான், ஒண்ணு உலகத்தின் ராஜ்யங்கள், இல்ல தேவனுடைய ராஜ்யம், உலகத்தின் ராஜ்யம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அது தேவனுடையது ஆயிற்று, அவர் சதா காலங்களும் ராஜ்யபாரம் பண்ணுவார் அப்படின்னு. இது எப்ப நடக்குதுன்னா, ஏழாவது எக்காலம் ஊதின பிறகு நடக்குது. ஏழாவது எக்காலம் ஊதின பிறகு நடக்குது. இதுக்கு முன்னாடி எக்காலம் ஊதின பிறகு வெற்றி வந்ததுன்னு பழையற்பாடுல எந்த கதையாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கிறோம் யோசுவா கதை, யோசுவா 6வது அதிகாரம். 7 தடவை சுத்தி வர சொன்னார் இல்லையா, 7 எக்காலங்கள் ஊத சொன்னார். அந்த 7வது எக்காலம் ஊதின பிறகு என்ன ஆச்சு? எரிகோ மதில்கள் விழுந்து போச்சு. விழுந்து போய் அந்த துன்மார்க்கமான வேசித்தனம் நிறைந்த, விக்கிர ஆராதனை நிறைந்த அந்த எரிகோ பட்டணம் வந்து தேவனுடைய பட்டணமா மாறுச்சு. அதெல்லாம் விழுந்து போய் அழிஞ்சிச்சு. தேவனுடைய பட்டணமா மாய், தேவனுடைய ஜனங்க கானான் தேசம் நுழையும்படிக்கு ஒரு வழி ஏற்பட்டது. அதுதான் இங்க ஒரு படமாக நமக்கு வருது. 7வது எக்காலம் ஊதின பிறகு இது நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். எல்லாம் சாத்தானுடைய ராஜ்யம் அழியிற ஒரு காலம், இந்த சாத்தானுடைய ராஜ்யம் அழிஞ்சு போற ஒரு காலம். 7வது எக்காலம் ஊதின பிறகு இந்த உலகத்தின் ராஜ்யங்களுடைய அழிவு வந்தது அப்படின்றதான் நம்ம இந்த வசனத்துல பாக்குறோம். நமக்கு இது ஒரு பாடத்தை நம்ம படிச்சுக்கணும். இந்த உலகம் எவ்வளவுதான் இருள் நிறைந்து, எவ்வளவுதான் சோதனை நிறைந்து, பாவம் நிறைந்ததாக இருந்தாலும், எவ்வளவுதான் கள்ள போதகம் தலை தூக்கி ஆடுறதா நமக்கு தெரிஞ்சாலும், பிசா பாவம் தான் வல்லமையா இருக்கு, பிசாசு தான் வல்லமையா ஜெயம் செய்யறதா நமக்கு தெரிஞ்சாலும், இந்த காட்சி நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் இதெல்லாம் வெல்ல போகுது, இதெல்லாம் ஜெயிக்க போகிறது. இதனோட ஆட்டம், தேவன் இது எல்லாத்தையும் மேற்கொண்டு இதை அழிக்க போறாரு. சத்தியம்தான் கடைசியில ஜெயிக்க போகுது. உலகத்திலேயே ஒரு வார்த்தை இருக்கு, அந்த சுதந்திர டைம்ல நமக்கு சொன்னாங்க, சத்தியமே ஜெயத்தே அப்படின்னா என்ன தெரியுமா? பொய் எவ்வளவு நாள் தலை தூக்கி என்ன ஆட்டம் போட்டாலும் கடைசியில ஜெயிக்க போறது சத்தியம் தான் ஜெயிக்க போகுது. அதனாலதான் கடைசியில சத்தியம் தான் ஜெயிக்க போகிறது அப்படின்னு பாக்குறோம். எல்லா பரிசுத்தவான்களுடைய உண்மையான பக்திமான்களுடைய ஜெபம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அதான் ஆண்டவர் நம்ம சொல்லி கொடுத்திருக்கிறார், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அதுதான் இந்த வசனத்துல நடக்கிறத நம்ம பாக்குறோம். உலகத்தின் ராஜ்யங்கள், ராஜ்யம் கிறிஸ்துவனுடைய ராஜ்யங்கள் ஆயின அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, நம்ம அடுத்ததாக படிப்போமே, அடுத்த வசனம் படிப்போம்.
அப்பொழுது வேமனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர், ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது, மறைத்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருக்கிற சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள்.
இது பரலோக ஆராதனையை நம்ம பார்க்கிறோம். பரலோக ஆராதனை, நம்மளுடைய ஆராதனை ஆராதனை பண்றதுக்கு நம்ம எங்க கத்துக்கணும் தெரியுமா? மற்ற உலக பிரகாரமான சபைகளை பார்த்து இல்லை, பரலோகத்தை பார்த்து தான் கத்துக்கணும் ஆராதனை. எப்படி பரிபூர்ணமா ஆராதனை நடக்கிறது அங்கதான், அதை பார்த்து தான் கத்துக்கணும் எப்படி ஆராதனை அங்க செய்யறாங்கன்னு. இந்த நான்கு ஜீவன்கள் வந்து உலகத்தின் ராஜ்யம் கிறிஸ்துவுடைய ராஜ்யங்கள் ஆயின, அவர் சதா காலங்களும் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் என்ற ஒரு காரியத்தை அவங்க அறிவித்த பிறகு அந்த 24 மூப்பர்களும் ஒரு ஆராதனை செய்யறாங்க, ஒரு பாட்டு, அவங்களுடைய பாட்டை பாடுறாங்க. இவங்க சாதாரணப்பட்ட மக்களே இல்ல, 24 மூப்பருங்க, அவங்களுக்கு ஒரு சிங்காசனம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு கிரீடம் போட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க பாருங்களேன், வெறும் வெறும் வாயில ஒரு சும்மா வாயளவுக்கு பாடுற பாட்டு இல்ல, எந்த அளவுக்கு அவங்க உணர்ச்சியில பக்தியில பாட்டுல அவங்க நிறைஞ்சிருக்கிறாங்கன்னா என்ன பண்றாங்க, அவங்க முகம் குப்புற உழுவுறது பாருங்களேன், முகம் குப்புற அவங்க உழுவுறாங்க, முகம் குப்புற ஆண்டவருக்கு முன்பதாக உழுவுறாங்க. அவங்க என்ன என்னத்துக்கு அப்படி உழுவுறாங்க, அவங்க கண்ணா பின்னான்னு உணர்ச்சியை கிளப்புற மாதிரி அவங்க உளுந்துடல தெரியுதுங்களா? சில பேர் உணர்ச்சியை கிளப்பி கீழெல்லாம் பிறண்டு இதெல்லாம் பண்ணுவாங்க, அப்படியே அவங்க செய்வாங்க. உணர்ச்சி இந்த அந்த காலத்தில் பால் விற்கிறோம் இல்லையா, அதை ஆராதனை பண்ணுறது வந்து எல்லாரையும் அந்த பஜனை பாட வச்சுட்டு எல்லாருக்கும் உணர்ச்சியை கிளப்பிடுறது கூட்டத்தில், அது பண்ண முடியும் தெரியுங்களா, பஜனை பாட வச்சு உணர்ச்சியை கிளப்பிடுறது, உணர்ச்சியை கிளப்பிட்டு அப்படியே எல்லாரும் பக்தியாக உழுற மாதிரி எந்திரிக்கிற மாதிரி அதை பண்ணுற மாதிரி ஒரு பக்தி வந்து அந்த மாதிரி இது இல்லை. எதனால இவங்களுக்கு இவ்வளவு உணர்ச்சி வருதுன்றதை நம்ம யோசிக்கணும் பாருங்களேன். ஒரு பஜனை மாதிரி இல்ல, இல்ல ஒரு மியூசிக்னால ஏற்பட்ட ஒரு பக்தி இல்ல, இல்ல சில நேரங்கள்ல நம்ம சுய சிந்தனையில கூட சுய பரிதாகத்திலயோ இல்ல ஆண்டவருக்கு நான் எவ்வளவு பக்தியா இருக்கிறோம் பாரு, என்ன மாதிரி பரிசுத்தவான் யார் இருக்கிறார் பாரு, ஆண்டவர்கிட்ட நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறோம் பாரு, அப்படியே கண்ணெல்லாம் தண்ணி வரும், அப்படியே பக்தியா பொங்குற மாதிரி நமக்கு சில பேர் அப்படி சுயத்தினால கூட அப்படிப்பட்ட பக்தி வர முடியும். அது இல்ல உண்மையான ஆராதனை என்ன தெரியுமா, ஆண்டவர் யாருன்றத பார்த்து அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்றத சத்தியத்தை நம்ம கேட்டு கேட்ட உடனே அதுக்கு பதிலாக வருது பாருங்களேன், அதுதாங்க ஆராதனை. ரெஸ்பான்ஸ் டு ட்ரூத் இஸ் வர்ஷிப் பண்ணுவாங்க. ஆண்டவர் யார், அவர் யாருன்றத பார்த்ததுனால நமக்கு வர ரியாக்ஷன் இருக்கே அது தாங்க ஆராதனை. மற்றதெல்லாம் சுயநலம் பிடிச்ச மனுஷீகமான மாம்ச திருப்தி பண்ணுகிற உணர்ச்சிகளே தவிர பரலோக ஆராதனை அது அல்ல. பரலோக ஆராதனை இவங்களுக்கு எப்படிங்க இவ்வளவு முகம் குப்புற விழுந்து ஆண்டவர் நன்றி செலுத்துற விதத்துல உணர்ச்சி எப்படி வந்துச்சு, அவர் யார், உலகத்தின் ராஜ்யங்கள் கர்த்தரோகம் நம்மளுடைய கிறிஸ்துவடைய ராஜ்யங்கள் ஆயின, அவர் சதா காலங்களும் ராஜ்யம் பாரம் பண்ணுகிறார், அவர் யார், அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்ட உடனே இவங்களுக்கு அந்த ஆராதனை வருது. புரியுதுங்களா? அதாங்க ஆவியோடு சத்தியத்தோடு உண்மையோடு சத்தியத்தை கேட்கறதுனால வர ஆராதனையத்தான் ஆண்டவர் ஏத்துக்கொள்றாரு தவிர பஜனை பாடி உணர்ச்சியை மூட்டுறது இல்லை. புரியுதுங்களா? பஜனை பாடுவாங்க கூட்டில் கும்பல்ல கோவிந்தா கோவிந்த போட்டு 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 எழுப்பு அப்படியே எழுப்பிடு எல்லாரையும்ன்ற மாதிரி அது இல்லை ஆராதனை. தட் இஸ் நாட் வர்ஷிப். ஆண்டவர் யார், பரலோக ஆராதனை தான், ஆண்டவர் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுனால வருகிற ஒரு பதில், ஒரு உணர்வு, தட் இஸ் வர்ஷிப். அதான் நம்ம இவங்களுக்கு வந்திருக்கிறத பாக்குறோம் பாருங்களேன். அவங்க அதை சொல்றாங்க, ஆண்டவருடைய பெரிய இதை அதை கடவுளை செலிப்ரேட் பண்றாங்க, இவங்களை கடவுளை செலிப்ரேட் பண்றாங்க. நம்மளையும் நம்மளும் அந்த மாதிரி தப்பான ஆராதனையில போயிட முடியும். அதுல இருந்து நம்மளை காத்துக்கிறது எப்படி, சத்தியத்துல நம்ம காத்துக்கும் போது தான். சத்தியத்துல சத்தியத்துல ஆண்டவர் யாரு, அவர் என்ன செஞ்சிருக்காருன்றத நம்ம பாத்துக்கணும். அவங்க என்ன பண்றாங்க, இவங்களுடைய ஆராதனை பாட்டை பத்தி பாப்போமே. அவங்களுடைய ஆராதனை பாடு எப்படி இருக்கு, எனக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தா கோவம் தான். உங்க பைபிள் வந்தா கிறுக்கிடுங்க, வருகிறவர்னு அது இல்லவே இல்லை. ஒரிஜினல் கிரீக்ல போய் பார்த்தாலும் இல்லை, வருகிறவர்ன்றது இல்லவே இல்லை, தப்பு. அவர் வந்துட்டார், அவருடைய வல்லமை வெளிப்பட்டுருச்சு. இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ளவர், எப்படி அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சர்வ வல்லமைனால சகலத்தையும் பண்ணது மாத்திரம் இல்ல, சகல வல்லமைனாலையும் முழு உலகத்தையே தன்னுடைய ராஜ்யமா அவர் மாத்தி இருக்காரு. பாருங்களேன், முழு உலக ராஜ்யம் தன்னுடைய ராஜ்யமா அவர் மாத்திக்கிட்டார். அவருடைய பராமரிப்புல ஆண்டு தான் என்னென்னலாம் ஆணையிட்டு இருந்தாரோ, தன் என்னெல்லாம் தீர்மானிச்சிருந்தாலோ அதெல்லாம் நிறைவேற்றினதாக, தான் தீர்மானித்த முடிவுக்கு சகலத்தையும் கொண்டு வந்ததால அவர் சர்வ வல்லமை உள்ளவர், இறையாண்மை உள்ளவர் அப்படின்னு அவர் துதிக்கிறாங்க. தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் என்னென்னலாம் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாலோ, தன்னுடைய ஜனங்கள் சார்பில் என்னென்னலாம் அடைவேன் சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் நிறைவேற்றுற தேவன். அதனால துதிக்கிறாங்க, சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய ஆட்ரிபியூட்டை பார்த்து, அவருடைய குணாதிசயத்தை பார்த்து கடவுளை துதிக்கணும். அதான் ஆராதனை. அவர் யார் அதை பார்த்து நம்ம துதிக்கணும். நம்மளை மெய்மறந்து செய்யறது தாங்க ஆராதனை. சுற்று சூழ்நிலைனால இல்லை, மியூசிக்னால இல்லை, கூட்டல்ல கும்பல்ல கோவிந்தா இல்லை, நம்ம சுயத்தையே மறந்து நம்மளை உயர்ந்து அவர்ல நம்ம மெய்மறந்து செய்யறது தான் ஆராதனை. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், எவ்வளோ பெரிய தேவன், என்ன பவர் அவருக்கு இருக்கு. அவருக்கு முன்னாடி யார் நிற்க முடியும்? சர்வ வல்லமை உள்ளவர். அதுக்கப்புறம் இருந்தவரும் இருக்கிறவரும்னா என்ன அர்த்தம்? அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு அவருடைய வல்லமை, சர்வ வல்லமை வந்து நித்தியமான வல்லமை. அவர் இருந்தவர், இருக்கிறவர், அவர் இட்டர்னல் காட். அவருடைய நித்திய குணத்தை பத்தி அது பேசுது. அவருடைய ஜனங்களுக்கு அவர் செஞ்ச நன்மை வந்து இன்னைக்கு நாளைக்கு முடிய போறது இல்லை, நித்திய நன்மை செய்கிற தேவன். நித்திய தேவன் நமக்கு கொடுக்கறதெல்லாம் நித்தியமானதா இருக்கும் இல்லைங்களா? அதான் நம்ம படிச்சிருக்கிறோம். நித்திய தேவன் ஒரு கிஃப்டை கொடுத்தாருனா அது நித்திய கிஃப்டா இருக்கும். ஒரு ப்ராமிஸை கொடுத்தாருனா நித்தியமான ப்ராமிஸ். என்னுடைய குணாதிசயத்தை பொறுத்து தானுங்க என்னுடைய ப்ராமிஸ், நான் செய்யறதெல்லாம் இருக்கும். அவரு அதே மாதிரி நித்திய தேவன் ஒரு தண்டனையை கொடுத்தாருனா நித்திய தண்டனையா இருக்கும். அதை பார்த்துக்கணும் நம்ம. அந்த மாதிரி சர்வ வல்லமை இருக்கிறவரும் இருந்தவரும், வருகிறவர் இல்லை. அதனோட விளைவாக என்ன ஆயிடுச்சு? அவர் சர்வ வல்லமை உள்ளவர், நித்தியமானவர், அப்புறம் முழுமையான வல்லமையை காட்டல காமிச்சாங்கன்னா யாருமே நிக்க முடியாது. ஒரு வாட்டி அவருடைய வல்லமை அவர் காட்டுறாரு, என்ன ஆகுது? இந்த அந்தி கிறிஸ்து இன்னுமே வரப்போகுது. அந்தி கிறிஸ்து அவங்க எல்லாம் ஆக்ரோஷம் பண்றது, பெரிய ஆட்டம் போடுறதெல்லாம் வரப்போகுது. எறும்பு மாதிரி எரிஞ்சு போறாங்க அவங்க எல்லாம். சாத்தானை பிடிச்சி அக்னி கடல்ல தூக்கி போடுறாரு, அந்தி கிறிஸ்து தூக்கி போடுறாரு, எல்லாரையும் அக்னி கடல்ல தூக்கி போட்டு அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய வல்லமை எடுத்தாருனா போச்சு, அவர் கோல் எடுத்தாருனா போச்சுன்றோம் இல்லைங்களா? அவர் பவர் எடுத்தாருனா போச்சு, நிக்க முடியாது யாரும். அவர் அவருடைய வல்லமை எடுத்து இப்ப ராஜ்யம் பாரம் பண்றாரு, அவர் ஆட்சி பண்றாரு, இட்டர்னலா அவர் ரூல் பண்ண போறாரு தேவன். அப்புறம் ஜாதிகள் கோபித்தார்கள். இந்த வசனம் வந்து உங்களுக்கு பழைய பாடல எந்த வசனத்தை ஞாபகப்படுத்துது? ஜாதிகள் கொந்தளிச்சு எழும்பினது, கர்த்தருக்கும் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ரொம்ப முக்கியமான ஒரு சங்கீதம். முதலாவது சங்கீதம் இருக்கு, ரெண்டாவது சங்கீதம். அது ரொம்ப முக்கியமான சங்கீதம். இயேசு கிறிஸ்துவுடைய ரெண்டாவது வருகையை பத்தி சங்கீதம் சொல்ற ஒரு முக்கியமான சங்கீதமா அது இருக்கு. ரெண்டாவது சங்கீதம் படிங்களா?
அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள்.
இது வந்து ஒரு இஸ்ரவேல்ல ஒரு ராஜாவை ஆக்கும் போது அவருடைய பட்டாபிஷேக டைம்ல இந்த சங்கீதத்தை படிப்பாங்களா? ஏன் கர்த்தர்னால அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமா எந்திரிக்கிறீங்க, ஜாதிகள் ஏன் கொந்தளிக்குது அப்படின்னு அவருக்கு விரோதமா யாரும் ஒன்னும் செய்யக்கூடாதுன்னு பத்தாவது வசனம் படிங்களா?
இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையா இருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்.
இந்த சங்கீதத்தின் ஒரு பகுதி தான் அந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். அந்த 24 மூப்பருங்க முகம் குப்புற விழுந்து சர்வ வல்லமை உள்ள தேவனே இருக்கிறவரும் இருந்தவரும், எனக்கும் அப்படி வருது பாருங்களா, இருந்தவரும் இருக்கிறவருமா இருக்கிற தேவனே, நித்திய தேவனே, நீர் உம்முடைய வல்லமை எடுத்து ராஜ்யபாரம் பண்ணுகிறீர், தேசங்கள் உமக்கு விரோதமாய் கொந்தளித்து எழும்புச்சு. அது எப்போ வரப்போகுது, நம்ம இனிமேல் ரெவலேஷன்ல பார்க்க போறோம். அந்த வலு சர்ப்பம் சும்மா இருக்க போறது இல்ல, கலக்க போது, மிருகங்களை கொண்டு வரப்போது, அந்தி கிறிஸ்துவ கொண்டு வரப்போது, பெரிய பெரிய போரெல்லாம் நிகழ்த்த போகுது, இனிமேல் ரெவலேஷன்ல வரப்போகுது. அதெல்லாம் தேவனுக்கும் தன்னுடைய சபைக்கு விரோதமாக கொந்தளிச்சு எந்திரிக்க போகுது. அது எந்திரிக்கும் போது அவர் என்ன பண்ணாரு, ஜாதிகள் கொந்தளிச்சு எழும்புனது ரெவலேஷன்ல என்ன
போட்டிருக்கு,
உம்முடைய கோபம் மூண்டது. அவருடைய கோபம் அப்பதான் தெரிய போகுது, ரெவலேஷன் 20 எல்லாம் வரப்போகுது, நம்ம பார்க்க போறோம். அதை முன்னமே இவங்க பாடுறாங்க, பாடி ஆண்டவர் துதிக்கிறாங்க. அவருடைய கோபம் மூண்டது, என்ன அவருடைய கோபம் வந்தவனவங்கெல்லாம் எரிஞ்சு பயங்கரமா அழிய போறத நம்ம பார்க்க போறோம். அதைத்தான் இவங்க பாடி துதிக்கிறத பாக்குறோம். சரி, அடுத்தது படிங்க.
பலன்
அளிக்கிறதுக்கும்,
பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி.
காலம் வந்தது, காலம் வந்ததான் கவனிக்கணும் நீங்க. காலம் வந்துருச்சு, டைம் வந்துருச்சு. ஆண்டவர் ஒரு டைம் ஸ்கெட்யூல் பண்ணி வச்சிருக்கிறார், இது இப்பதான் நடக்கணும்னு. அந்த டைம் வந்துருச்சு என்றார். என்ன டைம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம். என்ன டைம், முதலாவது நியாய தீர்ப்பு டைம் வந்துருச்சு. அடுத்ததாக ரெண்டு கூட்டத்துக்கு அங்க சொல்ற, நியாய தீர்ப்புக்கு ஒரு காலம் வந்திருக்கு, இன்னும் உம்முடைய ஊழியக்காரர்களாக தீர்க்கதரிசிகள் நாமத்துல பயபக்தியா இருக்கிற பரிசுத்தவான்கள், ரெண்டு பேர் வருதாங்க, ரெண்டு பேர் தான் அந்த குரூப்ல இருக்கிறது. ஊழியக்காரர்கள், உங்களுடைய ஊழியக்காரர்கள், தீர்க்க உங்க ஊழியக்காரர்களான தீர்க்கதரிசிகள் உங்களுடைய நாமத்துல பயபக்தியா இருக்கிற பரிசுத்தவான்கள், அவங்க ரெண்டு பேருக்கு பலன் அளிக்கிறதுக்கும். நம்ம போன வாட்டியே நம்ம பார்த்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்து வருகையில ரெண்டு ஒரே காயின்ல ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி, ஒரு பக்கம் வந்து அவருடைய பரிசுத்தவான்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு டைம், அவருடைய மீட்பு டைம் மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு பலன் அளிக்கிற டைம் இல்லைங்களா. இயேசு ரொம்ப ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறார், நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். அந்த வசனம் கூட ரெவலேஷன்ல இருக்கு பாருங்களேன், ரெவலேஷன் 22:12 படிங்களா. அவருடைய வருகையிலயும் மத்தையில போட்டிருக்கிற மாதிரி அவர் வந்து அவருடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து அந்த ஆடுகளையும் செம்மறி ஆடுகளையும் அவர் பிரிக்கிறார், பிரிச்சு பலன் அளிக்கிறத நம்ம பாக்குறோம். அந்த காலம் வரப்போகுது. அவருடைய அதுலயும் ஒரு கேட்டகரி கொடுத்திருக்கிறார், அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு. யார் தீர்க்கதரிசிகள், அவருடைய சத்தியத்தை போதித்தவர்களுக்கு, அவங்களுக்கு வெகுமதி, அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் அவர் வச்சிருக்கிறாரு. இன்னொன்னு, அவருடைய நாமத்தை நம்பி இருக்கிற சிறியோர் பெரியோர் எல்லா விசுவாசிகளுக்கும், ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா, என்னுடைய நாமத்துல ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கிறவங்களுக்கும் நான் பலன் கொடுக்காம போக மாட்டேன். எல்லாருக்கும் வெகுமதி கொடுக்கிற ஒரு காலம் வரப்போகிறது. இயேசு கிட்ட இருந்து வெகுமதி, போன வாரம் பார்த்தோம், இந்த உலகத்துல உண்மையான ஊழியக்காரங்களுக்கும் உண்மையான ஜனங்களுக்கும் இந்த உலகம் மதிக்கிறது இல்ல. ஆனா இயேசு ஒரு நாள் அவங்களுக்கு எல்லாருக்கும் பலன் அளிக்க போறார். உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரா, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த அப்படின்னு ஆண்டவர் பலன் அளிக்கிற ஒரு காலம் வந்தது. அது மாத்திரம் இல்ல, ஒரு பக்கம் அது பாக்குறோம், ஒரு பெரிய சந்தோஷம் விசுவாசிகளுக்கு. இன்னொரு பக்கம் என்ன பாக்குறோம், நியாயத்தை இருக்கிறதுக்கும், அப்புறம்
பூமியை
கெடுத்தவர்களை கெடுப்பதற்கும். பாருங்களா, பூமியை கெடுத்தவர்களை அழிப்பதற்கும். பூமியை கெடுத்தவர்கன்னா யாரு, இது அவிவிசுவாசிகளை போட்டிருக்கிற ஒரு பேர். தங்களுடைய பாவங்கனால இச்சைகள்னால பூமியை தீட்டுப்படுத்தினவங்க, வாழ்ந்துட்டு போனோன்னு ஒரு பூமியை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அவங்க பிறந்து ஆயுசுல என்ன பண்ணிட்டு போயிருக்காங்க, கொஞ்ச நாள் தான் ஆயுசு, 30, 40, 50 வருஷம். அந்த ஆயுசுல பூமியில என்ன செய்யக்கூடாத பாவத்தை எல்லாம் கெடுத்து பூமியை தீட்டுப்படுத்திட்டு போனவங்க, பூமியை கெடுத்தவர்கள். பூமியை கெடுத்தவங்கன்னா பல்யூஷன் பண்ணிட்டு போனவங்கன்னு அர்த்தம் இல்லை, அவங்க பாவங்கனால பூமியை தீட்டுப்படுத்தினவங்க. அவங்க வீட்டை தீட்டுப்படுத்தினவங்க, வேலையை தீட்டுப்படுத்தினவங்க, ஆண்டவருடைய கற்பனை உடைச்சு சகலத்தையும் தீட்டுப்படுத்தினவங்களை அழிக்கிறதுக்கு அழிவுக்கு வருகிறார் அவரு அப்படின்னு பாக்குறோம். சரி, அப்புறம் காலம் வந்தது, காலம் வந்தது, தொடர்ந்து படிங்க.
காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது.
சரி, இதுதான் அந்த பரலோகத்தின் ஆராதனை, பரலோகத்தின் பாட்டாக அந்த கிளைமேக்ஸ்ல வர ஒரு பாட்டு. அவங்க பாடுறாங்க, டைம் வந்துருச்சு. இதுக்குதான் அவங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம் வந்துருச்சு. என்ன பண்றாரு தேவன்? அவருடைய முழு பவரை எடுத்து அவர் ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆட்சி பண்ண ஆரம்பிக்கும் போது தன்னுடைய மக்களுக்கு வெகுமதி கொடுக்கிறாரு, அவிவிசுவாசிகளுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்து தண்டனையை கொடுக்கிறார். அந்த டைம்ல தான் அது ரெவலேஷன் 20வது அதிகாரத்துல ரொம்ப விவரமா வரப்போகுது. இங்க அதை நினைச்சு துதிக்கத்தான் செய்யறாங்க. ரெவலேஷன் 20வது அதிகாரத்துல வரப்போது பிசாச பின்பற்றினவங்க பிசாசியும் எல்லாரையும் தூக்கி அவரு அக்னி கடல்ல போடுறார். அதுக்கு பேர் 2வது மரணம் அப்படின்னு வருதை நம்ம பார்க்க போறோம். அது மாத்திரம் இல்லாம தன்னுடைய மக்களுக்கு கொடுக்கிற வெகுமதி தான் ரெவலேஷன் 21-22 வரப்போகுது. அதை வந்து ஒரு சுருக்கமாக ஒரு பாட்டாக பாடி இவங்க துதிக்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, 19 படிங்க.
அப்பொழுது பரலோகத்தின் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சப்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி எதிர்ச்சிகளும் பெருங்கல் மழையும் உண்டாயின.
இது என்னது? தேவனுடைய உடன்படிக்கை தெரியுது இப்போ போய் புதிய ஏற்பாடுல வந்துட்டு அப்படின்னு நம்ம கேட்கலான்னு இருக்கலாம். ஏன்னா தேவனுடைய உடன்படிக்கை பழைய ஏற்பாடுல தான் நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. பழைய ஏற்பாடுல உடன்படிக்கை எதுக்கு அடையாளமா இருக்கிறது? உடன்படிக்கைன்னா நம்ம உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்குதுன்னு தான் அந்த பேர்லயே இருக்கு இல்லைங்களா. தேவன் வந்து தன்னுடைய மக்களுக்கு செஞ்ச உடன்படிக்கை அதுக்கு அடையாளமா இருக்கு. அது என்ன பரலோகத்தில் தெரியுதுன்னா ஒரு காரியம் என்னன்னா இதெல்லாம் நிச்சயமா நடக்க போதா, நல்லா இருக்குது கேட்கறதுக்கு, நல்லா இருக்குது, இந்த உலகம்லாம் அழியப்போகுது, ஆனால் நமக்கெல்லாம் கிஃப்ட் கிடைக்க போகுது, ஆண்டவர் வந்து நல்லா கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போறாருன்னு கேட்கறதுனால இதெல்லாம் நிச்சயமாக நடக்க போதுன்னா ஒரு வாக்கு தத்துவம் அளிக்கிற மாதிரி அந்த வசனம் முடியுது. இது நிச்சயமாக நடக்க போது என் உடன்படிக்கையில் நான் எழுதியிருக்கிறேன், அது எப்போத எனக்கு முன்பதாக இருக்கிறது, அதை நான் மறக்கவே மாட்டேன், கரெக்டான டைம்ல நான் நிகழ்த்த போறேன்றத ஒரு வாக்கு தத்துவம் அளிக்கிற மாதிரி அந்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை பெட்டி இன்னொன்றுக்கும் பழைய ஏற்பாடில் ஒரு அடையாளமாக இருக்கு. எதுக்கு தெரியுமா? அதுதான் ரொம்ப இன்பமானது. அந்த உடன்படிக்கை பெட்டி வந்து தேவனுடைய பிரசன்னம் தன்னுடைய ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிறதுக்கு ஒரு அடையாளமா இருக்கு. தேவன் அவளுக்கு மத்தியில் இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? அந்த உடன்படிக்கை பெட்டி தான். ஆனா அவங்களுக்கு மத்தியில் இருந்தாலும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கிட்ட அவங்க போகவே முடியாது தெரியுங்களா. போனாங்கன்னா என்ன ஆவாங்க? ஸ்பாட்லயே செத்துருவாங்க. அது உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான் யாருமே போகக்கூடாது அப்படியெல்லாம் ரூல்ஸ் இருந்துச்சு. அது மூடிதான் இருக்கணும் ஸ்கிரீன், அது யாருமே தொடக்கூடாதுன்னு இருந்துச்சு. ஆனா இங்க என்ன வருது? திறக்கப்பட்டது. ஆலயத்தில் உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அது பாருங்களேன், ஏன்னா இது என்ன மாதிரி ஒரு காட்சி கொடுக்கிறாருன்னா தேவன் இது என்னத்தை குறிக்கிறது? உன்னதமான இலவசமான மிக அந்யோன்யமான ஐக்கியம் தேவனோடு அனுபவிக்கிறத ஒரு காட்டுற ஒரு என் கூட ஒரு நித்தியமான ஐக்கியத்தை நீ அனுபவிக்கிறதுக்கு நான் காத்திருக்கிறேன். ஒரு சும்மா இப்படி ஒரு பொம்மை காமிச்சு மறைச்சிருதுன்னு வாங்க தெரியுங்களா, அது பார்த்த உடனே ஒரு ஆசை ஆகிற மாதிரி. உடன்படிக்கை பெட்டின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? தடையே இல்லாம எடைவிடாம நித்தியமா சதா காலம் இலவசமா தேவனோடு அந்யோன்யமா இருப்பது. இதோ தேவன் மனுஷர்களுக்கு மத்தியில் வாசம் பண்ணுகிறார், அவருடைய குடியிருப்பு நமக்கு மத்தியில் இருக்கிறதுன்ற ஒரு அதுதான் ஒரு விசுவாசியுடைய ஏக்கம் வாஞ்ச. தேவனோடு சதா காலம் இருக்கணும், தேவனுடைய ஐக்கியத்துல இருக்கணும்ன்றதுக்கு ஒரு அது ஒரு ரிவார்டாக அதான் ரிவார்டு இல்லைங்களா. நமக்கு பரலோக ரிவார்டுனா என்ன நினைச்சுக்க கூடாதுன்னா அங்க கிடைக்கிற ரோடு, அங்க பெரிய ஒரு எனக்கு சீட் கிடைக்கும், ஒரு பெரிய ட்ரெஸ் கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்கும் தான், அதுக்கெல்லாம் அழியக்கூடாது. நம்ம என்ன தெரியுமா பெரிய ரிவார்டு? இடைவிடாம தேவனோடு இட்ஸ் அ ஃபெலோஷிப், தேவனோடு ஐக்கியம், அதான் பேரின்பம், அதுதான் சொர்க்கம். இயேசுவோடு ஐக்கியம் அதுதான் சொர்க்கம். அது கிடைக்கும் உனக்கு, அதற்கு வெகுமதியா நான் கொடுக்க போறேன். அதுதான் அது மூடி இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்குது? அது திறந்து உடன்படிக்கை பெட்டி வெளியே தெரியுதுன்னா அது பரலோகத்துல நமக்காக அந்த ஐக்கியம் காத்துக்கிட்டு இருக்கு, ஐக்கியம் காத்துக்கிட்டு இருக்கு. அதான் அங்க சொல்ற ஒரு ஆணு ஒரு ஏக்க பார்த்த உடனே ஒரு ஆசை வாஞ்ச ஏற்படுற மாதிரி ஒரு காட்சி அது. அப்புறம்
அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி எதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் உண்டாயின.
என்னது இது? உடன்படிக்கை பெட்டி தன்னுடைய மக்களுக்கு பெரிய ஆசிர்வாதம் தான் இல்லைங்களா, பெரிய தேவனோடு ஐக்கியம். ஆனால் அது அவிசுவாசிங்கிட்ட போயிருச்சுன்னா என்ன ஆச்சு? பழைய ஏற்பாடில் தெரியுமா அவங்களுக்கு என்ன வந்துச்சு? அவங்களுக்கு இடி முழக்கங்களும் மின்னல்களும் வாதைகள் தான் அவங்களுக்கு வந்துச்சு. அதை விட்டா போதும்னு இருந்தாங்க இல்லைங்களா. அதே ஒரு ஒரு காயின்ல ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி தேவன் இந்த உலகத்துல நித்தியமா நம்மளோட ஐக்கியம் கொள்ளணும், ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்னு வருது, பேரின்பம் தான் நம்மளுக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா உலகத்துக்கு பயங்கரம் வரப்போகுது, பயங்கரமான அழிவு வரப்போகுது. அந்த எரிகோ பட்டணத்தார் அந்த 7வது எக்கால ஊதின பிறகு அந்த மதில்கள்லாம் விழுந்து அந்த சத்ருக்கள்லாம் அழிஞ்ச மாதிரி அப்பதான் உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டுச்சு. கடைசியில் அந்த உடன்படிக்கை வந்த உடனே அந்த எரிகோ நகரமே அழிஞ்சு போறத நம்ம பார்க்கறோம். அதான் ரெண்டு பக்கம் நம்ம பார்க்கறோம். இந்த பாட்டு முழு பாட்டே அதான் பாடுறாங்க. என்ன இது வரைக்கும் நம்ம பார்த்ததை பார்த்து முடிப்போம். என்ன பார்த்துருக்குறோம் இது வரைக்கும்? ஒரு ஒரு காட்சி, 7வது எக்கால ஊதின பிறகு என்ன நடக்குது? பரலோகத்தில் ஒரு பெரிய சத்தம் நம்ம கேட்கிறோம். என்ன? உலகத்தின் ராஜ்யம் கர்த்தருடைய ராஜ்யமும் கிறிஸ்துவுடைய ராஜ்யங்களும் ஆயின, அவர் சதா காலமும் இன்னமும் ராஜ்யபாரம் பண்ண போகிறார். அதை கேட்டுட்டு இந்த 24 தூது மூப்பர்களும் அது முகம் குப்புற விழுந்து ஒரு பாட்டை பாடுறாங்க. ஸ்தோத்திரம் நித்தியது, சர்வ வல்லமை உள்ள தேவன் இருந்தவர் இருக்கிறவர் உமக்கு ஸ்தோத்திரம். ஏன் நீர் வல்லமை எடுத்துக்கிட்டு நீ ஆட்சி பண்ண ஆரம்பிச்சுட்டு நேரம் வந்துருச்சு. எதுக்கு நேரம்? உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு வெகுமதி கொடுக்கிற நேரம், உன்னுடைய சத்துருக்களை பூமியை அழிக்கிறவர்களுக்கு அழிக்கிற ஒரு நேரம் வந்திருக்கு. இது ரெண்டு பக்கம், ஒரு காயின்ல ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி. நம்ம இன்னைக்கு முடிப்புறதுக்கு முன்னாடி இந்த வசனம் ஏன் போட்டிருக்கு? அந்த நாள் வரப்போகிறது, அந்த நாள் நிச்சயமா வரப்போகிறது, அந்த நாளுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? அதான் நம்ம பார்த்துக்கணும். அந்த நாளுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? அந்த நாள் வரப்போதா வருகிறதா கேள்வி இல்லை. அந்த நாள் வரும்போது நமக்கு வெகுமதி கிடைக்க போதா இல்ல நியாய தீர்ப்பு கிடைக்க போதா? ஏன்னா இந்த உலகம் என்னதான் ஆட்டம் போடலாம், என்னதான் பெரிய கவர்ச்சியா காட்டலாம், கிறிஸ்துவே இல்லாத மாதிரி ஒரு காட்சியை நம்ம காமிச்சு சாத்தான் தான் எல்லாம் ஆட்சி பண்றத பார்க்கலாம். ஆனா கிறிஸ்து முழு உலகத்தை ஆளுகிற ஒரு நாள் வரப்போகிறது. இந்த உலகம் கிறிஸ்துவுடைய உலகமா மாறப்போகிற ஒரு நாள் வரப்போகிறது. அவர் தான் அங்க நம்ம வெகுமதி கிடைக்க போதா இல்ல நியாய தீர்ப்பு கிடைக்க போதான்றது எதை பொறுத்து இருக்குன்னா, இன்னைக்கு இப்போ நமக்கு கிறிஸ்து கிட்ட உறவு எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் இருக்கு. நம்ம எப்படி இருக்கிறோம் கிறிஸ்துக்கும் எனக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது, அதை பொறுத்து தான் நம்மளை ஜட்ஜ் பண்ண போறாரு. அவரு தான் வரப்போறாரு, அவரு தான் நியாய தீர்க்க போறாரு, அவரு தான் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய நித்திய எல்லையை முடிவு பண்றவர். நம்ம ஹெவனுக்கு போனோம்னா நரகத்துக்கு போனோம்னா யார் தயவு கிடைக்கணும் நமக்கு? இயேசுடைய தயவு இருந்தா தாங்க முடியும். அவர்கிட்ட நம்ம உறவு நம்ம எப்படி வச்சிருக்கிறோம், அவருக்கும் நமக்கு இருக்கிற உறவு, அவர்கிட்ட நம்ம அவரை எப்படி ட்ரீட் பண்றோம், எவ்வளவு பெரிய தேவன்றத நம்ம பாக்குறோம் இல்லையா? எவ்வளவு பெரிய தேவன், அவர் வருவதற்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவர்கிட்ட நமக்கு அவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? ஒரு விதத்துல பார்த்தோம்னா உலகம் வந்து நம்மளை பல விதங்கள்ல இழுக்க பாக்குது. நம்ம ஒரு தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கோம் இல்லையா, அந்த ராஜ்யத்துக்கும் இந்த ராஜ்யத்துக்கும் நமக்கு தெரியாம போர் நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம உணர்றோமோ இல்லையோ, போர் நடக்கும்போது என்ன ஆகும்? அங்க இங்க பாம்பு தூக்கி போடுவாங்க நமக்கு மாரி, பெரிய பல விதமான பாம்ஸ் நம்ம மேல விழுந்துகிட்டு இருக்கிறத நம்ம உணரணும். சோர்வு ஒரு பாம், சோதனைகள் ஒரு பாம் இல்லைங்களா? சோதனைகள் கொடுத்து, சோர்வை கொடுத்து, என்ன யூஸ்னு இப்படியே போயிட்டு இருந்தா, இதெல்லாம் என்ன கட்டுக்கதையை நம்பிக்கிட்டு போற மாதிரி தெரியுது, இதெல்லாம் வரப்போதா, இயேசு வரப்போறாரா, இதெல்லாம் நடக்க போதா, அதையெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும்ன்றதுக்காகத்தான் இந்த காட்சி. நிச்சயமாக அவர் வரப்போகிறார், நிச்சயமாக வரப்போகிறார், என்னுடைய வெகுமதி என்னோடு இருக்கிறது, தைரியமா இருக்கு. ஒரு வசனம் படிங்களா, ரெவலேஷன் 3:10 படிங்க.
ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு.
பாருங்களேன், சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு பற்றி கொண்டிரு. இதை விட்டு ஜாக்கிரதையா இரு. உலகம் உன்னை இழுக்க பார்க்குது, சோதனைகள் உன்னை இழுக்க பார்க்குது, வெளிப்பிரகாரம்ன்றோம் இல்லைங்களா, பேர்கிறிஸ்தவனா நீ வாழ்ந்துரு அப்படின்னு நம்மள அந்த இது தேங்க வந்து இழுக்கிற மாதிரி இழுக்குது. வந்துரு வந்துரு, ஏன் நீ இப்படி இருக்கணும்னு நம்மள சோதனைகள் பாவங்களை இழுக்க